الحمد لله الحمد لله الذي كفى والصلاة والسلام على عباده الذين اصطفى ما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون صدق الله العلي العظيم وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم إن الله يبسط يده بالليل ليتوب مسيء النهار ويبسط يده بالنهار ليتوب مسيء الليل حتى تطلع الشمس من مغربها رواه مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم ميلان தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியில படைத்திருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளையும் ஜோடி ஜோடியாக படைத்திருக்கிறான். பரிசுத்தமான குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் وَمِنْ كُلِّ شَيْءٍ خَلَقْنَا زَوْجَيْنِ لَعَلَّكُمْ تَذَكَّرُونَ எங்களால் படைக்கப்பட்ட அனைத்து பொருட்களையும் நாங்கள் ஜோடி ஜோடியாக படைத்திருக்கிறோம் என்று சொல்றான். அந்த வகையில படைப்புகளில் மிக உயர்ந்த சிறந்த படைப்பாகிய இந்த மனிதனையும் அல்லாஹ் ஆண் பெண் என்று ஜோடி ஜோடியாக படைத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைத்து மனித கோடிகளையும் ஒரே ஆத்மாவில் ஆதம் என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்மாவில இருந்தால் அல்லாஹ் வெளியாக்கினான். அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும், பரிசுத்தமான குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது யா அய்யுஹன் நாஸ் தக்கூ ரப்பகும் அல்லதீ கலகக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா. மனிதர்களே, நீங்கள் உங்களுடைய ரப்பை பயந்து கொள்ளுங்கள். அவன் எப்படிப்பட்டவன்? அவன் தான் உங்கள் அனைவரையும் ஒரே ஒரு ஆத்மாவில் இருந்து வெளியாக்கினான். வஹலக மின்ஹா ஜௌஜஹா, அந்த ஆத்மாவில இருந்து அவருடைய மனைவியாகிய ஹவ்வாவை அவன் வெளியாக்கினான். அவஸ்த மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் நிஸாஹா, அந்த ஆதம் அந்த ஹவ்வா அலைஹிமா அஸ்ஸலாம் ஆகிய இருவரிலும் இருந்து ஆண்களையும் பெண்களையும் வெளியாக்கினான் என்ற கருத்தை பரிசுத்தமான குர்ஆனில் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். இந்த ரீதியிலே பெண்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் ஆண்களுடைய துணைவியர்களாக ஆண்களுக்கு உதவியாளர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், அந்நிசா ஷக்காயக்குர் ரிஜால், பெண்கள் ஆண்களுடைய உடன் பிறந்த சகோதரிகள். பெண்கள் ஆண்களுடைய உடன் பிறந்த சகோதரிகள் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் மூலம் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய தெளிவு யாதெனில், பொதுவான குறிப்பான சில சட்டத்திட்டங்களில் ஆண்களும் பெண்களும் வித்தியாசப்பட்டாலும் அதிகமான விடயங்களில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள சட்டம் ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. என்னவே நாங்கள் பார்க்கிறோம், பொதுவாக ஆண்களுக்கு என்ன விடயங்களை இஸ்லாம் கொடுத்திருக்கின்றதோ அதே விடயத்தை பெண்களுக்கும் இஸ்லாம் கொடுத்திருக்கின்றது. என்றாலும் குறிப்பான சில விடயங்கள்ல ஆண்களுக்கு வேறு சட்டம், பெண்களுக்கு வேறு சட்டம் என்று சொல்லியிருக்கின்றது. உதாரணமாக பார்க்கலாம், கொடுக்கல் வாங்கல், வியாபாரம் செய்வது, அதே மாதிரி இபாதத் செய்வது, இது எல்லாத்திலையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண்களை பெண்களை ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார். பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் இதை மிக தெளிவாக சொல்லி காட்டுறான். ஆணோ பெண்ணோ தக்கரோ ஆணோ பெண்ணோ அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில அமல் செஞ்சு வாழுகின்ற பொழுது அவர்களுடைய அமல்களை நான் வீணாக்க மாட்டேன் என்ற கருத்தை பரிசுத்தமான குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். எனவே குர்ஆன்ல பார்க்கிறோம் பத்து தன்மைகளை, பத்து விடயங்கள் அல்லாஹ் சொல்லி அந்த பத்து விடயங்கள்ல ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் இணைச்சிருக்கிறான் குர்ஆன்ல. ان المسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்கள் والمؤمنين والمؤمنات ஈமான் கொண்ட ஆண்கள் ஈமான் கொண்ட பெண்கள் والقانتين والقانتات அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நடக்கக்கூடிய ஆண்கள் வழிபட்டு நடக்கக்கூடிய பெண்கள் والصادقين والصادقات உண்மை சொல்லக்கூடிய ஆண்கள் உண்மை சொல்லக்கூடிய பெண்கள் والصابرين والصابرات பொறுமையை காக்கக்கூடிய பொறுமை செய்யக்கூடிய ஆண்கள் பொறுமை செய்யக்கூடிய பெண்கள் والخاشعين والخاشعات அல்லாஹை பயந்து வாழக்கூடிய ஆண்கள் அல்லாஹை பயந்து வாழக்கூடிய பெண்கள் والمتصدقين والمتصدقات சதகா செய்யக்கூடிய தான தர்மம் செய்யக்கூடிய ஆண்கள் தான தர்மம் செய்யக்கூடிய பெண்கள் வஸ்ஸாயிமீன வஸ்ஸாயிமாத் நோம்பு நோக்கக்கூடிய ஆண்கள் நோம்பு நோக்கக்கூடிய பெண்கள் والحافظين فروجهم والحافظات தன்னுடைய மானங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆண்கள் தங்களுடைய மானங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பெண்கள் والذاكرين الله كثيرا والذاكرات அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய ஆண்கள் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யக்கூடிய பெண்கள் என்று 10 விடயங்கள்ல அல்லாஹ் ஆண்களையும் பெண்களையும் இணைத்து சொல்லிவிட்டு சொல்றார் அத்தல்லாஹு லஹும் மக்ஸிரதௌ வ அஜ்ரன் அலீமா இவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பாவ மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்றான் தயார் செய்து வைத்திருக்கின்றான் என்ற கருத்தை பரிசுத்தமான குர்ஆனில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் எப்படி ஒரு மனைவியின் மீது கணவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளும் உரிமைகளும் இருக்கின்றதோ அதுபோல அந்த கணவன் மீது அந்த மனைவிக்கு செய்யக்கூடிய கடமைகளும் உரிமைகளும் இருந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தமான குர்ஆன் இதை மிக தெளிவாக அனைத்து மனிதர்களுக்கும் அறிவிக்கின்றது வலஹுன்ன மித்லுல்லதி அலைஹின்ன பில் மஅரூஃப் அந்த பெண்கள் உங்களுக்கு என்ன கடமைகளை என்ன உரிமைகளை செய்ய வேண்டும் என்று நீங்க எதிர்பார்க்கிறீங்களோ அதே உரிமைகளும் அதே கடமைகளும் அந்த பெண்கள் மீது ஆண்களாகிய உங்களுக்கும் இருக்கிறது என்ற கருத்தை பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்லிக்கிறார் எனவேதான் ரைஸுல் முஃபஸ்ஸிரீன் தஃப்ஸீர்களை வல்லுநர்களுடைய தலைவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க இன்னி லஅதஸய்யனு லி இம்ராதி கமா ததஸய்யனு லி என்னுடைய மனைவி எனக்காக அலங்கரித்து கொள்வது போல அவளுக்காக என்னை நான் அலங்கரித்து கொள்றேன் என்னுடைய மனைவி எனக்காக அவள் அலங்கரித்துக் கொள்கின்றால் அவளை நான் என்ன செய்கின்றேன் அவளுக்காக வேண்டி அவளை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி நான் அலங்கரித்துக் கொள்கின்றேன் என்று இவர் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றார் மேலான தாய்மார்களே சகோதரிகளே என்றாலும் ஆண்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண்களை விட ஒரு படித்தரத்தை கொடுத்திருக்கிறான் இதை பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்றார் அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிஸா ஆண்கள் பெண்களை வழிநடாத்தக்கூடிய பொறுப்பு ஆண்களுக்கு இருக்கின்றது அதுக்கு அல்லாஹ் சில காரணங்களை சொல்றார் என்றாலும் அதனால்தான் ஆரம்பத்திலே சொன்னேன் குறிப்பான சில விடயங்களை தவிர பொதுவான விடயங்கள்ல அல்லாஹ் ஆண்களையும் பெண்களையும் இணைத்துத்தான் சொல்லியிருக்கின்றன இஸ்லாம் வருவதற்கு முன்னர் பெண்கள் அநியாயம் செய்யப்பட்டாங்க அடக்கு முறையில ஆளப்பட்டாங்க எந்த அளவுன்னு சொன்னா அதாவது சில மதங்கள்ல சில நாடுகள்ல யோசிச்சிருக்கிறாங்க இந்த பெண்கள் என்று சொல்லப்படக்கூடியவங்க எந்த படைப்பினங்களை சேர்ந்தவங்க ஒரு நாட்டில் ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க அதாவது ஆரம்ப காலத்தில் இந்த பெண்கள் மனித படைப்பை சேர்ந்தவர்கள் தான் சொல்லி அந்த அளவுக்கு கேவலப்படுத்திருக்கிறாங்க இஸ்லாம் வந்துதான் பெண்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஆண் சமூகத்தின் உடன்பிறப்புகள் ஆண்களுக்கு உள்ள அதிகமான உரிமைகள் பெண்களுக்கும் இருக்கிறது என்று உலகத்துக்கு அடித்து சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் ஜாஹிலியா காலத்தில் கூட பெண்களை மிக மோசமான முறையில் வழிநடாத்திருக்கிறாங்க உமர் அலி அல்லாஹு தஆலா சொல்றாங்க புகாரியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் குன்னா ஃபில் ஜாஹிலியா லா நஉத்து நிஸா ஷைய ஜாஹிலியா காலத்தில் நாங்க இந்த பெண்களை கணக்கெடுக்கவே மாட்டோம். பரம்மா ஜால் இஸ்லாம், இஸ்லாம் வந்துச்சு, வதக்கர ஹுன்னல்லாஹ், அல்லாஹ் அந்த பெண்களை பத்தி பேச ஆரம்பித்தான். அப்பதான் எங்களுக்கு புரிஞ்சிச்சு இந்த பெண்களுக்கும் உரிமை இருக்கு, இந்த பெண்களுக்கும் உரிமை இருக்கு என்ற விஷயம் எங்களுக்கு அப்பதான் விளங்கிச்சு என்று உமர் அலி அல்லாஹு தஆலா சொல்றாங்க. எப்பவும் மோசமான முறையில அந்த ஜாஹிலியா காலத்துல பெண்களை வழிநடாத்திருக்கிறாங்கன்னு சொன்ன ஒரு மனிதன், அவருடைய தகப்பன் மௌத்தாகிவிட்டால் இந்த மனுஷன் என்ன செய்வானா, அவனுடைய மனைவிய தன் வசப்படுத்திக் கொண்டு அவளை சொந்தம் பாராட்டி கொண்டிருப்பான். கணவனுக்கு அதாவது தகப்பற்ற நேரங்களில் இரண்டு திருமணங்கள் முடித்திருந்தா இந்த மனிதன் என்ன செய்வார், தகப்பனுடைய மரணத்துக்கு பிறகு அந்த இரண்டாவது மனைவிய சொந்தம் கொண்டாடி அவளை தன்னுடைய அடிமையை போல பாவிச்சு கொண்டிருந்தான். ஜாஹிலியா காலத்துல ஒரு கணவன் மரணிச்சிட்டான்னு சொன்னா ஒரு பெண் ஒரு வருஷத்துக்கு இதாயிருக்கும். இந்த கால பிரிவில் அவள் மோசமான இடத்துல மிக மோசமான ஆடை அணிவிக்கப்பட்டு அவள் இதாயிருப்பாள். அவள் நகம்பட்ட இயலாது, அவள் குளிக்க இயலாது, அவள் தலைச்சிவே இயலாது. ஒரு வருஷம் கழிச்சு அவள் வெளியே வருகின்ற பொழுது பார்க்கறதுக்கு பயங்கரமான, பார்க்கறதுக்கு அருவறுப்பான தோற்றமுடையவளாகத்தான் அவள் அந்த இதாவளது வெளியே வருவாள். அப்படித்தான் ஜாஹிலியா காலத்தில் வச்சிருந்தார். ஜாஹிலியா காலத்தில் சில எஜமானர்கள் என்ன செய்வாங்க, தங்களிடத்தில் கூடிய அடிமை பெண்களை கட்டாயப்படுத்துவாங்க, நிர்பந்திப்பாங்க, நீங்க போய் விபச்சாரம் செய்யணும், அதன் மூலம் சம்பாதிக்கணும், அந்த பணத்தை எங்கிட்ட கொடுத்தாங்க. ஜாஹிலியா காலத்தில் நடந்த முறை இதை விட மோசம். ஜாஹிலியா காலத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்துட்டாலே போதும் அந்த தகப்பண்ட முகம் சுருங்கி போயிடும். அவன் யோசிப்பானாம், அல்ல குர்ஆன்ல சொல்ற, கேவலத்தோட கேவலமாக இந்த பிள்ளையை நான் தொடர்ந்து வளர்க்கிறதா, இல்லாட்டி அப்படி இந்த பிள்ளையை கொண்டு போய் மண்ணில் புதைக்கிறதா. சுத்தமான குர்ஆன் பேசு, இதா புஷ்ராதும் அவர்கள் ஒருவருக்கு உனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொல்லப்பட்டாலே போதும் அவனோட முகம் அப்படியே கருத்து போயிட்டுருக்கும். அவன் கடுமையான கோபம் வந்துடும். இவன் என்ன செய்வான் தெரியுமா, எதவா ராமிரல் கௌமா புஷ்ரபிஹி, அப்படியே இவன் தன்னுடைய சமூகத்தை விட்டு தலைமறவாக்கிட்டுவான். ஆள் போயிட்டுரும், ஏ ஏன் போன, இவருக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னு சொல்லப்பட்டதுனால இப்ப ஒழுங்கிட்டு அவர் யோசிப்பாரா, நான் இந்த கேவலத்தோட கேவலமா இந்த வாழ்க்கையை கொண்டு போறதா, அல்லது அம் எது சுரூபித்துறா, இல்லாட்டி இந்த பிள்ளைய கொண்டு போய் நான் உயிரோட புதைக்கிறதா அப்படி என்று சொல்லி அவன் யோசிப்பான். சுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அநியாயமான முறையில இந்த பிள்ளைகளை பெண்களை பெண் பிள்ளைகளை நீங்க மண்ணில புதைச்சிங்க, நாளை கியாமத்துடைய நாளையில இந்த அநியாயத்தை நான் தட்டி கேட்பேன். வைதல் மௌஊதத்து, வைதல் மௌஊதத்து, உங்களோட பிள்ளைகளை ஏன் நீங்க மண்ணில உயிரோடு புதைச்சிங்க என்பதை பத்தி கியாமத்துடைய நாளையில நான் விசாரிப்பேன் என்று பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்லி. எனவேதான் மேலான தாய்மார்களே சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை கண்ணியப்படுத்திய மார்க்கம், பெண்களுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லக்கூடிய மார்க்கம். பெண்கள் இழிவானவர்கள் அல்ல, அற்பமானவர்கள் அல்ல, அவர்கள் கண்ணியமானவர்கள், கௌரவமானவர்கள், பல விடயங்கள்ல ஆண்களுடன் சமாந்தத்து கொண்டவர்கள். உடல் கட்டமைப்பு, தூர நோக்கு நோக்கு, சிரமங்களை சகித்துக் கொள்ளல் போன்ற விடயங்கள்ல ஆண்கள் பெண்கள் இருந்து வேறுபட்டாலும், அதே மாதிரி தலைமைத்துவம், நிர்வாகம் போன்ற விடயங்களை ஆண்களுக்கு மாத்திரம் குறிப்பாக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல், கடன் எடுத்தல், கடன் கொடுத்தல், ஒரு பொருளுக்கு உரிமை கொண்டாடுதல் ஆகிய அனைத்து உரிமைகளையும் இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கியிருக்கு. திரை மறைவில் சரியா சொல்லப்பட்ட பிரகாரம் இருந்து கொண்டு கல்வி கற்கக்கூடிய, தீன படிக்கக்கூடிய, கல்வி கற்கக்கூடிய உரிமையை இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கியிருக்கு. என்ன சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்களுக்கு பாடுபடாத்துவதற்காக வேண்டி, பெண்களுக்கு தீனுடைய விஷயங்களை படிச்சு கொடுப்பதற்காக வேண்டி ஒரு நாளை ஒதுக்கியிருந்தாங்க. புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அபு சாயித் இந்த நேரம் பார்த்தாலும் ஆண்கள் தான் உங்கள்ட வந்து ஒரு மஜ்லிஸ்ல வந்து படிச்சு படிச்சு கொண்டு போறாங்க, பெண்களாக எங்களுக்கு படிக்கிறதுக்கு இந்த சந்தர்ப்பமும் இல்லாம இருக்கு, எனவே பெண்களாக எங்களுக்கு நீங்க ஒரு நாள் தரணும், எங்களுக்கு நீங்க படிச்சுதாருங்க. பெண்களுக்காக வேண்டி மாத்திரம் தனியாக விஷயங்களை படிச்சு கொடுத்தாங்க. இந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரியில பதிவு செய்யப்பட்டு மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாத்தை பொறுத்த வகையில ஒரு பெண்ணை நான்கு அடிப்படைகளில் வரையறுத்து, அந்த நான்கு அடிப்படைகளிலும் இஸ்லாம் ஒரு பெண்ணை கண்ணியப்படுத்திருக்கிறது. நான்கு கோணங்கள்ல, நான்கு அடிப்படைகள்ல இஸ்லாம் ஒரு பெண்ணை பார்க்குது. ஒன்று, அவளை ஒரு தாயாக பார்க்குது. இரண்டாவது, அவளை ஒரு மகளாக பார்க்குது. மூன்றாவது, இஸ்லாம் ஒரு பெண்ணை சகோதரியாக பார்க்குது. நாலாவது, இஸ்லாம் ஒரு பெண்ணை மனைவியாக பார்க்குது. இஸ்லாத்துடைய பார்வையில ஒரு பெண் நான்கு அடிப்படைகள்ல உண்டாக இருப்பார். நான்கு அடிப்படைகள்ல பார்த்தும் இஸ்லாம் ஒரு பெண்ணை கண்ணியப்படுத்தி, ஒன்று தாயாக பார்த்து கண்ணியப்படுத்திருக்கி, ஒரு பெண் மகளாக இருப்பாள் என்ற கோணத்தில் பார்த்து அவளை கண்ணியப்படுத்திருக்கி, ஒரு பெண் ஒருவருடைய சகோதரியாக இருப்பாள் என்று பார்த்து இஸ்லாம் கண்ணியப்படுத்திருக்கிறது, ஒரு பெண் ஒருவருடைய மனைவியாக இருப்பார் என்று பார்த்து இஸ்லாம் கண்ணியப்படுத்திருக்கிறது. இஸ்லாம் ஒரு பெண்ணை தாயாக பார்த்து எப்படி கண்ணியப்படுத்திருக்கிறீங்க? நாம் இந்த மனுஷனுக்கு வசியத்து செஞ்சிருக்கிறோம், உபதேசிச்சிருக்கிறோம், தாயோடையும் இந்த தாயோடையும் தன்னுடைய தகப்பனோடையும் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வசியத்து செய்திருக்கிறோம் என்று சொல்லி போட்டு, தாயோட தகப்பனோட நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் வசியத்து செய்திருக்கிறோம் என்று சொல்லி போட்டு அல்லாஹ் தொடர்ந்து பேசக்குள்ள தகப்பனை பத்தி பேசல, தாய பத்தி பேசணும். எப்படி சொல்றால், ஹமலத்து உம்மூ வஹனன் அலா வஹனன் மனிதா, தாய் பலஹீனத்துக்கு மேல பலஹீனம் கொண்டவளாக உன்னை கட்டறையில சுமந்தாள் அல்லவா, உனக்கு ரெண்டு வருஷம் பால் தந்தாள் அல்லவா என்று அல்லாஹ் தாய் தகப்பர்களுக்கு பெற்றோர்களுக்கு நீங்க நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்க என்று பேசி போட்டு தகப்பனை பத்தி பேசாம தாய பத்தி பேசுற சொல்லிட்டு அனுஷ்குர்லி வழிவாளிதை, ஏ மனிதா நீ எனக்கு நன்றி செலுத்துவாயாக, உன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் நன்றி செலுத்துவாயாக. தாய்மார்களே, சகோதரிகளே, குறிப்பிடத்தக்க விடயம் என்ன, இந்த வசனத்தில் அல்லாஹ் தாய் தகப்பர்களுக்கு பெற்றோர்களுக்கு நீங்க நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கோ, அவங்களுக்கு நீங்க உபகாரம் செய்ய என்ற விளங்கப்படுத்துகின்ற அல்லாஹ் தகப்பனை பத்தி ஒரு வார்த்தை பேசாம தாய பத்தி தான் இந்த இடத்துல விரிவாக பேசிருக்கும். அது மாத்திரமல்ல, ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னார், யா ரசூலுல்லாஹ்
நான் நல்ல முறையில உபகாரம் செஞ்சு சேர்ந்து வாழ்றதுக்கு மனிதர்கள் மிகவும் தகுதியானவங்க யார் யார் சொல்லுங்க? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்முக்குடைய தாய் என்றாங்க. இஸ்லாம் ஒரு பெண்ணை தாயாக நோக்கி எவ்வளவு தூரம் கண்ணியப்படுத்திக்கிறது, அதுபோல இஸ்லாம் ஒரு பெண்ணை சகோதரியாக பார்த்து கண்ணியப்படுத்திருக்கிறது. திருமீதியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருக்கு அல்லாஹ் மூன்று சகோதரிகளை கொடுத்திருப்பானோ, அல்லது அல்லாஹ் யாருக்கு இரண்டு சகோதரிகளை கொடுத்திருக்கானோ, அவர்கள் என்ன செய்யறாங்க, அவங்க அந்த சகோதரர் தன்னுடைய சகோதரிகளை நல்ல முறையில கௌரவமான முறையில கண்ணியமான முறையில வளர்த்து அவங்களோட விஷயத்தில் அல்லாஹ் பயந்து நடந்து கொண்டாரேயானால் அல்லாஹ் அந்த மனிதர் சுவர்க்கத்துக்குள் நுழைவிப்பான். ஹதீஸ்ல வந்து ஒருவருக்கு ரெண்டு சகோதரிகள், ஒருவருக்கு மூணு சகோதரிகள் இருக்கிறாங்க, இந்த சகோதரியோட விஷயத்த நல்ல முறையில் நடந்து கொள்றார், அல்லாஹ் பயந்து வாழ்றார். அப்ப இந்த சகோதரிகள் இந்த மனுஷன் சுவர்க்கத்துக்கு போறதுக்கு காரணமாக இருப்பாங்க என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதே மாதிரி இஸ்லாம் ஒரு பெண்ணை மகளாக பார்த்து கண்ணியப்படுத்தி, பாத்திமா ராயி ரலியல்லாஹு அன்ஹா கிடைக்கப்பெற்ற செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கிடைச்ச பொழுது என்ன சொன்னாங்க, ரைஹானா எனக்கு அஷ்முஹா, நான் மோந்து கொள்றதுக்கு எனக்கு ஒரு பூ கிடைச்சிருக்கு, எனக்கு இந்த பிள்ளைக்கு உணவு கொடுக்கணும் பயம் இல்லை, இந்த பிள்ளைக்கு ரிஸ்க் கொடுக்கிற பொறுப்பு அல்லாட பொறுப்பு, எனக்கு மோந்து கொள்றதுக்கு ஒரு மலர் கிடைச்சிருக்குன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாவியார் தாலா அவங்களுக்கு ஆயிஷா சொல்லக்கூடிய ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. ரொம்ப நேரத்தில் அவங்க சொன்னாங்க, ஹாதிஹி துஃபாஹத்துல் கல்ப், இந்த பிள்ளை என்னுடைய கல்புடைய என்னுடைய இதயத்தினுடைய அப்பிள் பழம் என்று சொன்னாங்க. இஸ்லாம் ஒரு பெண்ணை மகளாக பார்த்து கண்ணியப்படுத்தி எவ்வளவு தூரம் கண்ணியப்படுத்திருக்கின்றா, ஒரு பெண்ணை ஒரு குழந்தைய அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல ஆண் குழந்தையின் மீதும் பெண் குழந்தை மீதும் சத்தியம் செஞ்சிருக்கிறான், ஆண் குழந்தை மீதும் பெண் குழந்தை மீதும் சத்தியம் செஞ்சிருக்கிறான். மீது சத்தியம், பெண் குழந்தை மீது சத்தியம் என்ற கருத்தை பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். சொன்னாங்க, யாருக்கு அல்லாஹ் மூணு பெண்கள் பெண் பிள்ளைகளை கொடுத்து அவர்களை நல்ல முறையில தர்பிய செஞ்சு வளர்ப்பாரோ, அவர்களை காரணமாக வச்சு அல்லாஹ் அந்த மனிதன் சொர்க்கத்துக்கு அனுப்புவார் என்று சொன்னார். கேட்கப்பட்டுச்சு, சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் ஒருவருக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க என்ன செய்யறது என்று. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரெண்டு பெண் குழந்தைகள் இருந்தாலும் பரவாயில்லை, நல்ல முறையில தர்பிய செஞ்சு வளர்த்தார் என்று சொன்னா அல்லாஹ் அந்த மனுஷன் சொர்க்கத்துக்கு அனுப்புவான் சொன்னார். மேலான தாய்மார்களே சகோதரி, எனவே இஸ்லாம் ஒரு பெண்ணை மகளாக பார்த்து கண்ணியப்படுத்திருக்கி, தாயாக பார்த்து கண்ணியப்படுத்திருக்கி, சகோதரியாக பார்த்து கண்ணியப்படுத்திருக்கி, மனைவியாக பார்த்து எத்தனையோ கட்டங்கள்ல இஸ்லாம் ஒரு பெண்ணை கண்ணியப்படுத்திருக்கி. பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் கணவனை மனைவியை பற்றி சொல்லுகின்ற பொழுது எவ்வளவு தூரம் பேசியிருக்கிறான் சொன்னார், நல்ல ஆண்களுக்கு நல்ல பெண்களை முடிச்சு கொடுக்கணும், நல்ல பெண்களுக்கு நல்ல ஆண்களை முடிச்சு கொடுக்கணும் சொன்னாங்க. பெண் நல்லா இருக்கிறார், அவனுக்கு அவளுக்கு மோசமான மாப்பிள்ளையை முடிச்சு கொடுத்துருவானா, அப்ப இபாத்தில் தைவி மூணு இத்தையுமா, நல்ல ஆண்களுக்கு நல்ல பெண்களை முடிச்சு கொடுக்கும், நல்ல பெண்களுக்கு நல்ல ஆண்களை பார்த்து முடிச்சு கொடுக்கும். ஏனால தாய்மார்களே சகோதரிகளே, இஸ்லாம் ஒரு பெண்ணை பல அமைப்பில் அவளை கண்ணியப்படுத்திருக்கு. ஒரு மக்கா வெற்றி கிடைக்குது, உம்முஹான் அலி அல்லாஹு தஆலா போறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்ப நபி அவங்க கேட்டாங்க, யார் வந்திருக்கிறது? உம்முஹானி அலி அல்லாஹு தஆலாவுடைய சகோதரி உம்முஹானி வந்திருக்கிறார். அப்ப நபி அவங்க சொன்னாங்க, நான் உம்முஹானி வந்திருக்கிறேன். கேட்டா என்ன விஷயம்? ரசூலுல்லாஹ் நான் இன்னார் இன்னார் இன்னாருக்கு நான் பாதுகாப்பு கொடுத்தேன், அபயம் கொடுத்தேன். ஒரு சிலர் சொல்றாங்க பெண் கொடுத்த பாதுகாப்ப ஒரு பெண் கொடுத்த அபயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்றாங்க. இது சம்பந்தமா உங்களை கேட்கறதுக்கு வந்திருக்கிறேன் சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உம்முஹானியை பார்த்து, உம்முஹானியே நீங்க யாருக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டீங்களோ அவங்களுக்கு நாங்க பாதுகாப்பு கொடுத்துட்டோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன மேலான தாய்மார்களே சகோதரிகளே, இஸ்லாத்தை பொறுத்த வகையில எத்தனையோ கண்ணியங்களை கௌரவங்களை பெண்களுக்கு கொடுத்துருக்கு. இந்த பெண் என்று சொல்லப்படக்கூடியவங்க சாதாரணமானவங்க அல்ல. சொல்லுவாங்க பெண் என்று சொல்லப்படக்கூடியவள் வந்து மரத்துக்கு கீழே இருக்கி மறைஞ்சிருக்கக்கூடிய வேரை போல, மரத்துக்கு கீழே மறைஞ்சிருக்கக்கூடிய வேரை போலதான் பெண். ஒரு மரத்துல பழத்தை காட்டிலும் இலைய காட்டிலும் பூவை காட்டிலும் ஆனா அதுக்கு கீழே மறைஞ்சிருக்கக்கூடிய வேரை காட்டிலும், ஆனா எப்பொழுதும் அந்த வேர் உறுதியாக இருக்குமோ அதுவரையில தான் அந்த மரம் செழித்து வளரும். அதுல உள்ள பூவுல வாசம் வரும், அதுல உள்ள பழங்கள்ல இனிப்பு வரும், ருசி வரும், அதுல உள்ள இலைகள்ல காற்று வரும். எப்பொழுது இந்த வேறு வெளியேற ஆரம்பிச்சிருமோ அந்த வேறு பட்டு பெய்த்திருமோ அப்படியே அந்த மரம் பழுதா பெய்த்திரும், அந்த பூவெல்லாம் அப்படியே காஞ்சி பெய்த்திரும், இலைகள்லாம் உதிர்ந்து பெய்த்திரும், அந்த பழம் எல்லாம் அப்படியே அழுகி பெய்த்திரும். இது போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு குடும்பம் என்று சொல்லக்கூடிய மரத்தினுடைய அடிப்படையான வேறாக ஒரு பெண்ணை அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறார். இன்னும் உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்த போனா, ஒரு பெண் என்று சொல்லப்படக்கூடியவர் வாகனத்தில் மறைஞ்சிருக்கக்கூடிய இன்ஜினை போல. இன்ஜின் இருக்குதான கண்ணுக்கு விளங்காது, அது மறைஞ்சதான் இருக்கு. வாகனத்தில் மிக முக்கியமான பகுதிதான் அந்த இன்ஜின் மறைஞ்சிருக்கக்கூடியது. எப்பொழுதோ அந்த இன்ஜின் சூடாகுமோ இயங்க ஆரம்பிக்குமோ அப்பொழுதோ வாகனத்துடைய நான்கு டயர்களும் சுத்த ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் ஒரு பெண் எப்ப அவள் வீட்டுக்குள்ள இருந்து கொண்டோ தன்னை மறைச்சு கொண்டோ ஈமான்ல இஸ்லாத்துல தீன்ல தன்னை முழுமைப்படுத்தி கொண்டோ அவள் இயங்க ஆரம்பிப்பாளோ அப்பொழுது நான்கு டயர்கள் சுத்த ஆரம்பிக்கும். ஒன்று அவளுடைய கணவன், இரண்டாவது அவளுடைய சகோதரன், மூன்றாவது அவளுடைய மகன், நான்காவது அவளுடைய தகப்பன். கணவன், மகன், சகோதரன், தகப்பன், இந்த நாலு பேரும் தீன் எடுத்துக்கொண்டு உலகம் எல்லாம் போக ஆரம்பிச்சு. சஹாபி பெண்மணிகள் செஞ்ச வேலை தான், சஹாபி பெண்மணிகள் செஞ்ச வேலை வரலாற்று கிதாபுகள்ல நாங்க பார்க்கிறோம். குறிப்பிட்ட சில சஹாபி பெண்மணிகள் தான் அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாதுக்கு அவளை போயிருக்கிறாங்க. அதிகமான சஹாபி பெண்மணிகள் வீட்டில் இருந்திருக்கிறாங்க, ஆனா வீட்டில் இருந்து கொண்டு அவங்க தன்னுடைய கணவன்மார்களை, தன்னுடைய மகன்மார்களை, தன்னுடைய சகோதரர்களை, தன்னுடைய தகப்பன்மார்களை அல்லாஹ்வுடைய தீன் எடுத்துக்கொண்டு உலகம் எல்லாம் அலைவதற்கு அவங்க உறுதுணையாக அவங்க உதவியாக இருந்திருக்கிறார்கள். எத்தனை சஹாபி பெண்மணிகளுடைய சம்பவங்கள் நான் சொல்லேன் பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய தாய், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய மனைவி, அந்த பெண்ணை பத்தி என்ன சொல்லப்படுது? உம்மு ருமான் ரலியல்லாஹு தஆலா ஆயிஷா நாயகிக்கு அவதூறு சொல்லிட்டாங்க.
ஆயிஷனாய் தப்பான முறையில தவறான முறையில நடந்து கொண்டான்னு சொல்றாங்க. அந்த சந்தர்ப்பத்துல அந்த பெண் நடந்து கொண்ட பணிவும் அந்த பெண் நடந்து கொண்ட இக்குமத்தும் சுமஹானல்லாஹ் வரலாற்று கிதாபுகள்லாம் அப்படி திகைத்து போயிருக்கு. அந்த பெண் மௌத்தான நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சர்ரஹு அய்யந்துர இலா இம்ராத்தி மில் ஹூரில் ஈன் ஃபல்யந்துர் உம்மருமான். உங்களை யாருக்காவது ஹூர்லின் பெண்களை பார்க்கறதுக்கு ஆசையா இருந்தா இந்த உம்மருமான பார்த்துக் கொள்ளட்டும். உம்மருமான பார்த்து உலகத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்ணை பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஆசையாக இருந்தா ஆயிஷாவுடைய தாய், அபுபக்கருடைய மனைவி, என்னுடைய மாமி உம்மருமான பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு அந்த பெண்கள் என்ன செஞ்சிருக்கிறார், அந்த அளவுக்கு அவர் தீனுக்கு உதவியாக இருந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாங்க பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு பெண் இருந்தா அவருடைய பேர் உம்மு வரிகா. உம்மு வரிகா என்று சொல்லப்படக்கூடிய பெண் மதீனாவில் இருந்த பெண், மிக பக்குவமான ஒரு பெண், மிக பக்குவமான, மிக விளக்கசாலியான, அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டிய தன்னை அர்ப்பணித்த ஒரு இஹ்லாசான ஒரு பெண் தான் உம்மு வரிகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அந்த பெண் அந்த பெண் தக்வாவில இபாதத்தில வரையில உச்ச நிலையை அடைந்த பெண்ணாக இருந்தார். அந்த பெண்ணுக்கு தாயும் கிடையாது, தகப்பனும் கிடையாது, இரண்டு அடிமைகள் தான் இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சமயங்கள்ல இந்த பெண்ணுடைய வீட்டுல போய் கைருல்லா தூங்குவாங்க. பத்ரித்த நடக்க போகுது. இந்த பெண் சொன்னா, யார் ரசூலுல்லாஹ், எனக்கு மனைவி தாங்க, நானும் பத்ரித்தத்துக்கு வர போறேன். பாக்கியத்தை தருவதற்கு போதுமானவன் எனக்கு அனுமதிதான் இருக்கேன். நபி அவங்க பெண்ணை பார்த்து சொன்னாங்க, பெண்ணே கர்ரீபி பைதிக் ஃபைன்னல்லாஹ யர்ஸுக்கு ஷஹாதா, நீ உன் வீட்டிலேயே இருந்துக்க, அல்லாஹ் உனக்கு ஷஹாதத்தை தருவான்னு சொல்லி. இந்த பெண் நபி அவங்க அனுமதி கேட்டா, நான் அல்லாட பாதையில வரப்போறேன், நான் வந்து நோயாளிகளுக்கு நோய்களை குணப்படுத்துவேன், நான் நோயாளிகளுக்கு வைத்தியம் செய்வேன், ஹிதுமத்து செய்வேன், அழைக்கிற நேரத்தில் சொல்லுவாங்க, வாங்க எங்களோட நாங்க ஒரு காலத்துல ஷஹீதாக இருக்கக்கூடிய பொம்பளையே பார்த்துட்டு வருவோம் சொல்லிதான் கூட்டிட்டு போவாங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு இந்த பெண்ணுடைய வீட்டுக்கு சஹாபாக்களை கூட்டி போவதாக இருந்த சொல்லுவாங்க, வாங்க நாங்க ஷஹீதா போய் பார்த்துட்டு வருவோம் சொல்லி ஷஹீதா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிட்டாங்க. ஆட்சி காலம் அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலம் மாதிரி இது. இந்த பெண் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வஹிய குர்ஆன் எழுதக்கூடிய பெண்மணி எல்லோரால இருந்தாங்க. காலத்தில் இந்த உம்மு வரிக்காவ அவர் ரெண்டு அடிமைகளை சேர்ந்து வீட்டில் வச்சு கொலை செஞ்சு போட்டாங்க. அப்பதான் உமர் அலி அல்லாஹு தஆலா சொன்னாங்க, சதக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னது உண்மை. நபி அவங்க ஒரு காலத்துல ஹயாத்தோடு இருக்கக்குள்ள எங்களை பார்த்து சொல்லுவாங்க, வாங்க ஷஹீதா போய் பார்த்துட்டு வருவோம் சொன்னாங்களே, அந்த ஷஹாதத்து இந்த பெண்ணுக்கு இப்பதான் கிடைச்சிருக்கு. எனவே மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, அதே மாதிரி நாங்க பார்க்கிறோம். யார் உம்மு ஐமன் அல்லாஹு தஆலா? உம்மு ஐமன், உம்மு ஐமன் என்பது ஒரு சாதாரணமான பெண் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சின்ன வயசுலேயே தாயையும் தகப்பனையும் இழந்துட்டாங்க. அந்த நேரத்தில் நபி அவங்களுக்கு தாய்க்கு தாயாக இருந்து நபி அவங்களை அரவணைத்து நபி அவங்களை வளர்த்த பெருமை அந்த உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுக்கு சொல்லு. உம்மு ஐமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சின்ன வயசுல அவ தூக்கி சீராட்டி பாராட்டி வளர்த்த ஒரு பெண். பிற்காலத்திலே நபி அவங்க இந்த பெண்ணை கண்டா சொல்லுவாங்க, என்னுடைய தாயின கூப்பிடுவோம், என்னுடைய தாயின கூப்பிடுவோம்.
இந்த பெண்ணை கண்ட உடனே நபி அவங்களுக்கு தன்னுடைய பழைய கால நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வந்துடும். சொல்லுவாங்க, இந்த பெண் என்னுடைய குடும்பத்தில் எஞ்சிரிக்கக்கூடிய பெண் சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெண்ணுடைய கணவன் உபைது இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஹைபர் யுத்தத்துக்கு புறப்பட்டு அங்க ஷஹீத் ஆயிட்டாங்க. அதே மாதிரி அந்த பெண்ணுடைய அந்த பெண்ணுக்கு இரண்டு திருமணங்கள், ஒரு திருமணம் உபைது ரலியல்லாஹு தஆலா அனு, அவங்க ஹைபர் யுத்தத்தில் ஷஹீத் ஆயிட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பெண்ணுக்காக சஹாபாக்கள்கிட்ட திருமணம் பேசுறாங்க. எப்படி திருமணம் பேசுறாங்க தெரியுமா? இந்த பெண்ணுடைய கணவன் உபைது ரலியல்லாஹு தஆலா அன்னுவங்க ஹைபர்ல ஷஹீதான பொழுது நபி அவங்க சஹாபாக்கள்கிட்ட இந்த பெண்ணுக்காக வேண்டி திருமணம் பேசினாங்க. எப்படி சொன்னாங்க தெரியுமா? மன் சர்ரஹு அய்யதஸவ்வஜ இம்ராஅத்தன் மின் அஹ்லில் ஜன்னா ஃபல்யதஸவ்வஜ் உம்மு அய்மன். உங்கள யாருக்காவது சொர்க்கவாசியான ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறதுக்கு ஆசை இருந்தா நீ உம்மு அய்மன் திருமணம் முடிச்சுக்கொள்ளுங்க. உம்மு அய்மன் திருமணம் முடிங்க. பெண்ணுடைய சம்பவம் சொல்லப்படுது. இந்த பெண்ணுடைய கணவன் உபைது ரலியல்லாஹு தஆலா மூத்த கணவர் ஹைபர்ல ஷஹீத் ஆயிட்டார். இரண்டாவது கணவன் வந்து ஜெயித் இப்னு ஹார்தா வந்து அங்க மூத்தாயுத்தத்துல ஷஹீத் ஆயிட்டார். அவருடைய ஒரு மகன் ஐமன் என்று சொல்லக்கூடியவர் வந்து ஹுனைனிதத்துல ஷஹீத் ஆயிட்டார். கடைசியா அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிக பிரியமான ஒரு மகன் உஸாமா ரலியல்லாஹு தஆலா அவங்களோட அவருடைய வாழ்க்கையை கழிச்சு வந்தார். ரசூலுல்லாஹ் வஃபாத்தானதுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, வாங்க நாங்க உம்மு ஐமன்ட்ட போவோம், உம்மு ஐமனை போய் சந்திச்சுட்டு வருவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இந்த பெண்ணை சந்திச்சு கொண்டுதானே இருந்தாங்க. வாங்க நாங்க ரெண்டு பேரும் போய் சந்திப்போம். ரெண்டு பேரும் போறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு போனா உம்மு ஐமன் அழுது கொண்டிருக்கிறான். உம்மு ஐமன் அழுது கொண்டிருக்கிறான். அப்ப இவன் ரெண்டு பேரும் ஆறுதல் சொல்றாங்க, நீங்க ஏன் அழுகிறீங்கம்மா, நீ கவலைப்படாதீங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தானாலும் அல்லாஹ் உங்களுக்கு பெரிய அந்தஸ்தை கொடுப்பான், அவட அந்தஸ்தை உயர்த்துவான், அப்படி இப்படி எல்லாம் பேசுறாங்க. அந்த பொம்பளை என்ன சொல்றா, எனக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் அந்தஸ்து கிடைக்கும், நான் அதுக்காக வேண்டிய அறல. ஆனா ரசூலுல்லாஹ் ஹயாத்தோட இருந்த காலத்துல அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வஹி வந்து கொண்டிருந்துச்சு. இப்ப ரசூலுல்லாஹ் மௌத்தானதுல அந்த வஹி இல்லாம போயிட்டு அதே வச்சுதான் அழுது. எனக்கு தெரியும், நீ எனக்கு சொல்ல தேவையில்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்து இருக்கு, கண்ணியம் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். நான் அழுகிறேன். ரசூலுல்லாஹ் காலத்துல வஹி வந்து கொண்டிருந்துச்சு, இப்ப வஹி வரவில்லை, அதை நினைச்சுதான் நான் அழுகிறேன்னு சொன்ன உடனேயும் அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு தேம்பி தேம்பி ஆள ஆரம்பிச்சாங்க. என்னையுமே பெண்கள் சஹாபாக்கள் இருந்திருக்கிறாங்க. நசீபா பின்த் சஹாபா ரலியல்லாஹு தஆலா உம்மு அம்மாரான்னு சொல்லப்படுபவங்க, வீர தாய். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹத் யுத்தத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிற நேரத்தில் சொல்லுவாங்க, நான் உஹதுடைய மைதானத்தில் இருக்கிறேன், நான் வலது பக்கம் திரும்பி பார்க்கிறேன், அங்கேயும் உம்மு உமாராதான் இருக்கிறா, இடது பக்கம் திரும்பி பார்த்தேன், அங்கேயும் உம்மு உமாராதான் இருக்கிறா. அந்த யுத்தத்தில் உம்முமாரா அவரோட கணவன் ஜெயித்பட ஆசிப், அவரோட பிள்ளைகள் ஹபீப் என்று சொல்லக்கூடியவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த குடும்பத்தினருக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும் என்று. அந்த நசீபா சொன்னா யார, அந்த பெண் சொன்னா யார், ரசூலுல்லாஹ் எங்களுக்கு துஆ செய்யணும், நீங்க நாங்க சொர்க்கத்தில் உங்களோட உண்டாயிருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா அல்லாஹ் அல்லாஹும்ம ஜஅல்ஹும் மின் ஃபகாயிக் ஜன்னத், யா அல்லாஹ் இவங்களை சொர்க்கத்தில் என்னுடைய நண்பர்களாக்குவாயாக. இனிமேலான தாய்மார்களே சகோதரிகளே, இப்படிப்பட்ட பாக்கியத்தை இப்படிப்பட்ட கண்ணியங்களை அடைந்த பெண்கள் உலகத்தில்
வாழ்ந்திருக்கிறாங்க. எனவேதான் நாங்களே எங்கட வாழ்க்கையில எங்கள்கிட்ட சில வைராக்கியமான சில முடிவுகள் இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பெண்களை கண்ணியப்படுத்திருக்கிறார், பெண்களை கௌரவப்படுத்திருக்கிறார். துன்யாவுடைய வாழ்க்கை என்பது அற்பகால வாழ்க்கை, கொஞ்ச காலத்து வாழ்க்கை. மௌத்துக்கு பின்னால் வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை, அது அழிவே முடிவே இல்லாத வாழ்க்கை. உண்மையான வெற்றிய, உண்மையான சந்தோஷத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையில தான் வச்சிருக்கிறார். துன்யாவில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை வாழ்றதுக்காக வேண்டி அவன் படைக்கல, வாழ்க்கையை தயாரிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் படைச்சிருக்கிறான். இதுல உள்ள பட்டமோ படிப்போ அறிவோ அந்தஸ்தோ செல்வமோ அழகோ வீடுகளோ நிரந்தரமானது அல்ல, இதெல்லாம் தற்காலிகமானது, இதெல்லாம் தற்காலிகமானது. உலகத்துல எல்லாம் முடிவடைஞ்சு வைத்திரும். நாங்க உலகத்துல பார்க்கிறோம் எப்படி எப்படியான மனிதர்கள்லாம் உலகத்துல வாழ்ந்திருக்கிறாங்க. ஃபிரௌன் எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்தோட வாழ்ந்தார், ஹாமான் எவ்வளவு பெரிய மந்திரியாக அமைச்சராக இருந்தார், காரூன் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு பெரிய செல்வத்தை கொடுத்திருந்தான், இந்த ஆது கூட்டத்தினருக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய குவத்தை, எவ்வளவு பெரிய உடல் வலிமையை கொடுத்திருந்தான், சமூக கூட்டத்தினருக்கு தொழில்நுட்பத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான், மதியன்வாசிகளுக்கு ஷைப் அலிசாத்திரிய சமூகத்தினருக்கு எல்லாம் பெரிய வியாபாரத்தை கொடுத்திருந்தான், சபாவாசிகளுக்கு எல்லாம் பெரிய விவசாயத்தை கொடுத்திருந்தான். எல்லாரும் அவங்களை நல்ல முயற்சி பார்த்தாங்க, கடைசியாக எல்லாரும் கேவலப்பட்டு போயிட்டாங்க. தாய்மார்களே சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெற்றியை வச்சிருக்கிறது ஈமானோட தீனோட வாழ்ந்ததுல மட்டும்தான் வச்சிருக்கிறோம். உலகத்துல நாங்க பார்க்கிறோம், உலகத்துல ஞானத்துல சில விடயங்கள் இருக்குதோ அவரை எல்லாரும் கண்ணியமா கதைப்பாங்க, கௌரவமா கதைப்பாங்க. உதாரணத்துக்கு அவர்கிட்ட அழகு, ரெண்டாவது பெரிய குடும்பம், மூணாவது தொழில், நாலாவது செல்வம், அஞ்சாவது மக்களுக்கு மத்தியில பிரபல்யம். ஒரு ஆள்கிட்ட செல்வம் இருக்கி, தொழில் இருக்கி, அழகு இருக்கி, நல்ல இடத்துல திருமணம் முடிச்சிருக்கிறாரு, மக்களுக்கு மத்தியில செல்வாக்கு இருக்குன்னு சொன்னா எல்லாரும் அவரை பார்த்து சொல்லுவாங்க, பெரிய எடுத்தால் பெரிய எடுத்தால். இந்த ஐந்து விஷயங்களும் கொடுக்கப்பட்டவர்கள் தான் அபூ லஹப். அபூ லஹப் பொறுத்த வகையில அவன்கிட்ட அழகு இருந்துச்சு, அவன் செல்வந்தனா இருந்தான், நல்ல தொழில் இருந்துச்சு, பெரிய இடத்துல திருமணம் முடிச்சிருந்தான், மக்காவில் மிகப்பெரிய தலைவர்கள் ஒருவனாக இருந்தான், எல்லாம் இருந்துச்சு. ஆனா அவட்ட தீன் இருக்கல, அவட்ட தீன் இருக்கல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல அவனை பத்தி சொல்றான், தப்பத் யதா அபீ லஹபி வதம்மு, அபூ லஹப் நாசமா போகட்டும், அபூ லஹபுடைய இரண்டு கரங்களும் நாசமா போகட்டும், மா அஃரானஹுமாலு வ மா கஸப் ஃபயஸ்லா நாரன் தாத் லஹப். இந்த அபூ லஹப் கடைசியாக நாளை கியாமத்துடைய நாளையில அந்த கொழுந்து விட்டறியக்கூடிய நரகத்துக்கு தான் போவான்னு சொல்றீங்க. இணையா தாய்மார்களே சகோதரிகளே, காசு பணத்தை கொண்டு, பட்டம் படிப்பை கொண்டு, அறிவு அந்தஸ்தை கொண்டு எதையும் சாதிக்கல. மர உலகத்துல வாழ்ற காலத்துல தீனோட வாழணும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எங்களை எப்படி வாழ சொல்லிருக்கிறாங்களோ அப்படி வாழ்றதுலதான் எங்களுக்கு வெற்றி இருக்கு, அப்படி வாழ்றதுலதான் வெற்றி இருக்கு. யார் அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் அவங்க சொல்லி கொடுத்த பிரகாரம் வாழ்க்கையை அமைச்சு கொள்வாங்களோ, அவங்க யாராக இருந்தாலும் அல்லாஹ் அவங்களை கண்ணியப்படுத்துவாங்க. அதுக்கு மாற்றமாக அல்லாஹ் ரசூலை புறக்கணிச்சு போட்டு தன்னுடைய இஷ்டப்படி உலகத்துல வாழ்ந்தாங்கன்னு சொன்னா, யாராக இருந்தாலும் அல்லாஹுக்கு மகானம் பார்த்தாரா அவங்கள கேவலப்படுத்தி போட்டுவாங்க. அல்லாஹிடத்துல காசு பணத்தை கொண்டு நெருங்க இயலாது, பெரிய குடும்பத்தை கொண்டு நெருங்க இயலாது. மாறாக அல்லாஹ்வை நெருங்குறதுக்குள்ள ஒரே ஒரு வழி, அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்றான், நீங்க ஈமான் சாலிஹான அமல் என்பதன் மூலமாகத்தான் அல்லாஹ்வை நெருங்கலாமே தவிர, உங்களுடைய பணத்தை கொண்டோ உங்களுடைய பிள்ளைகளை கொண்டோ எங்களிடத்துல உங்களை நெருங்க இயலாது. துக்காதிப்புக்கும் அவுலாதுக்கும் அம்பாளுக்கும் அல்ல அவுலாதுக்கும் உங்களோட செல்வங்களோ உங்களோட பிள்ளைகளோ எங்களிடத்தில் நெருக்கத்தை உண்டாக்கி வைக்க மாட்டாது என்ற கருத்தை பரிசுத்தமான குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். நாங்க பாக்குறோம் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய நபியாக இருந்தாங்க, லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய நபியாக இருந்தாங்க. ஆனா அந்த ரெண்டு நபிமார்களுடைய மனைவிமார்களும் தங்களுடைய கணவன்மாருக்கு வழிபடல, தங்களோட கணவன்மார் கொண்டு வந்த தீனை ஏற்றுக்கொள்ளல. அல்லாஹ் தஆலா அந்த ரெண்டு பெண்களையும் கியாமத்து நாள் வரையில வரக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் அனைத்து ஆண்களுக்கும்
காபிரான ஆண்களுக்கும் காபிரான பெண்களுக்கும் உதாரணமாக ஆக்கி வச்சிருக்கிறார். அனைத்து காபிர்களுக்கும் அல்லாஹ் இரண்டு பெண்கள் உதாரணமாக சொல்றான். ஒன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி, அடுத்து லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி. ரெண்டு பேரும் கணவன்மாறு மாப்பிள்ளமாறு கண்ணியமான நபிமார்களாக இருந்தாங்க. ஆனா அந்த பெண்கள்கிட்ட தீன் இருக்கல, அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களை கேவலப்படுத்தி விட்டான். என்னையதான் மேலான தாய்மார்களே சகோதரிகளே, பெண்கள் எப்படிப்பட்டவங்கன்னா சொல்றாங்க, ஒரு மனிதன் எவ்வளவுதான் பெரிய விளக்கசாலியாக எவ்வளவுதான் பெரிய தீண்டாரியாக புரட்சி வீரராக இருந்தாலும் கூட அவருடைய பெண்ட அவருடைய மனைவிகிட்ட தீன் வரலையாமன்றிருந்தா அவருடைய முழு தௌவத்தும் முழு தீனுடைய வாழ்க்கையும் வீட்டு வாசல் மட்டுக்கு தான் இருக்கு, வீட்டு வாசல் மட்டுக்கு தான் இருக்கு. எப்ப ஒரு பெண்ணிடத்துல தீன் வருமோ அப்பொழுதுதான் அவரது வீட்டுக்குள்ள தீன் வரும், அவரது வீட்டுக்குள்ள தாவத்து வரும். எனவே எங்கட வாழ்க்கையிலையும் நாங்க பக்குவங்களை நாங்க முன்மாதிரிகளை உண்டாக்கி கொள்ள வரும். எங்களுக்கு முன்மாதிரிகள் வந்து யகூதி நசராணிகள் அல்ல, எங்களுக்கு முன்மாதிரி சஹாபா பெண்மணிகள். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், சஹாபி பெண்மணிகளுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். நம்முடைய கணவன்மார்கள்ட்ட சொல்லி அனுப்புவாங்க, நாங்க பசியோட வாழ்றதுக்கு தயாரு, நாங்க பட்டினியோட வாழ்றதுக்கு தயாரு, ஆனா ஹராத்துல வாழ்றதுக்கு நாங்க தயார் இல்லைன்ட்டு அதனால சொல்லி அனுப்புவாங்க. அல்லாட எங்கட விஷயத்த நீங்க அல்லாஹ் பயந்து கொள்ளுங்க, நீங்க உழைச்சிட்டு வாங்கோ, நீங்க ஹராத்துல மட்டும் உழைச்சிடாதீங்கன்னு சொல்லி. அந்த காலத்தில் உள்ள பெண்களை பொறுத்த வகையில எளிமையான முறையில வாழ்றத அவங்க பொருந்தி கொண்டாங்க. அவட உள்ளத்துல இருந்துச்சு, அந்த பெண்கள்கிட்ட இருந்துச்சு, நான் என் மாப்பிள்ளைய கஷ்டப்படுத்தினிருந்தா என்னுடைய குடும்பத்தை நான் கஷ்டப்படுத்தினேன்னு சொன்னா, நான் அவர் ஹராமான முறையில உழைக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னா எனக்கும் அழிவு வந்துடும், என்னுடைய குடும்பத்துக்கும் அழிவு வந்துடும். இறுதியாக நாங்க ஹராத்தின் காரணத்தினால நரகத்துக்கு போக வேண்டிய நிலைதான் எங்களுக்கு ஏற்படும் என்பதை அந்த பெண்கள் தெரிஞ்சு வைக்கிற காரணத்தினால்தான் எங்களுடைய கணவன்மார்களுக்கு சொல்லி அனுப்புவாங்க. அவங்க தொழிலுக்கு போகக்குள்ள நாங்க அசியோட வாழ்றதுக்கு தயாரு, ஆனா நாங்க நரகத்துக்கு போறதுக்கு தயார் இல்ல, ஹராத்தோட வாழ்றதுக்கு தயார் இல்ல, எங்கட விஷயத்தில் நீங்க அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கன்னு சொல்லி. அப்படி அவங்களுடைய வாழ்க்கையில சஹாபாக்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு எளிமையான முறையில வாழ்ந்திருக்கிறாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஒரு மாதத்திலே புறையை கண்டுடுவோம், இன்னொரு மாதத்திலே புறையை கண்டுடுவோம், அடுத்த மாதத்திலே புறையை கண்டுடுவோம். ஆனா அல்லாஹுடைய நபியுடைய வீட்டுல விளக்கெரியாது, அல்லாஹுடைய நபியுடைய வீட்டுல விளக்கெரியாது, அல்லாஹுடைய நபியுடைய வீட்டுல அடுப்பு எரியாது. கேட்கிறாரு, மூணு மாசமா நீங்க பிறைய காண்டேன்னு சொல்றீங்களே, என்ன சாப்பிட்டீங்க? சொன்னாங்க, நாங்க ஈச்சம்பழத்தை சாப்பிட்டு தண்ணியை குடிச்சு கொடுவோம். இப்படித்தான் சிக்கலப்பட்டு, இப்படிதான் அவங்க எங்களை மாதிரி பெண்களாகத்தான் இருந்தாங்க, எங்களை மாதிரி உணர்வு உள்ளவங்களுக்கு. அவங்களுக்கு எங்களை மாதிரி உணர்வுகள் தான் இருந்தது. மேலான தாய்மார்களே சகோதரர்களே, இந்தியாவுடைய வாழ்க்கை என்பது இது வெறுமனே ஒரு சோதனையான, இது ஒரு அற்பமான வாழ்க்கையை தவிர மௌத்துக்கு பின்னா உள்ள வாழ்க்கை தான் நிரந்தரமான வாழ்க்கை. உண்மையான வெற்றி என்பது மௌத்துக்கு பின்னால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி தான் வெற்றி. பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யாரு சுவர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கப்பட்டு நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டாரோ அவருக்குத்தான் வெற்றி கிடைக்கும் அல்லாஹ் சொல்றான். சுவர்க்கத்துக்குள்ள நுழைஞ்சவன் வெற்றி அடைஞ்சான் அல்லாஹ் சொல்லவும் இல்ல, நரகத்தை விட்டு தூரமானவன் வெற்றி அடைஞ்சான் அல்லாஹ் சொல்லல, நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சுவர்க்கத்துக்குள்ள நுழைவிக்கப்பட்டவன் வெற்றி அடைஞ்சான் சொல்றான். உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, சுவர்க்கத்துக்குள்ள போறது வேற, சுவர்க்கத்துக்கு செல்றதுக்கு அனுமதி கிடைக்கிறது வேற. அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான், சொர்க்கத்துக்கு சென்றவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க என்று சொல்லல, சொர்க்கத்தில் செல்வதற்கு அனுமதி கிடைச்சவங்க தான் வெற்றி அனுமதி கிடைச்சவங்க தான் வெற்றி அடைஞ்சிட்டாங்க. நல்லா சொல்லிக்க, எனவே இந்த நஃப்ஸை பொறுத்த வகையில இந்த நஃப்ஸ் வந்து நாம சொர்க்கத்துக்கு போறதுக்கு தடையாக உள்ளது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதாவது மனசுக்கு பாரமான விடயங்களை கொண்டோ சுவர்க்கத்துக்கு திறம் போடப்பட்டிருக்கு, மனசுக்கு சந்தோஷமான ஷஹவாத்துகளை கொண்டு இச்சைகளை கொண்டு நரகத்துக்கு திறம் சொன்னாங்க, மனசுக்கு பாரமான விடயங்களை கொண்டு சுவர்க்கத்துக்கு திறம் போடப்பட்டிருக்கு,
மனசுக்கு சந்தோஷமான சஹவத்தினுடைய விஷயங்களை கொண்டு நரகத்துக்கு திறப்போடப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க நபி அவங்க. எனவே ஒரு மனிதன் சஹவாத்தின் பிரகாரம், ஆசையின் பிரகாரம், இச்சையின் பிரகாரம் அவன் வாழ்ந்தான்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். அவனுடைய இறுதி முடிவு அது நரகமா தான் இருக்கு. அதே நேரத்தில் ஒரு மனுஷன் தன் ஆசையை கட்டுப்படுத்திக் கொண்டு, தன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொண்டு, அல்லாஹ்வை பயந்து ரசூலை பயந்து தன் வாழ்க்கையை அமைச்சு கொண்டான் சொன்னா அவனுடைய இறுதி முடிவு சுவர்க்கமாகத்தான் இருக்கு. ஒரு பெரியார் கேட்டாரு, அதாவது சுவர்க்கத்துக்கு போறதுக்கு எவ்வளவு தூரம் இருக்குன்னு சொல்லி, எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லி. அப்ப ஒவ்வொரு ஆக்களும் யோகிச்சாங்க. அவர் சொன்னாரு, சுவர்க்கத்துக்கு போறதுக்கு 2 கால் அடித்தான் இருக்கு, 2 கால் அடிதான் இருக்கு. யார் நப்சுல தூக்கி ஒரு காலை வைப்பாரோ அவருடைய, யார் நப்சுல தூக்கி ஒரு காலை வைப்பாரோ அவருடைய அடுத்த கால் சுவர்க்கத்துல இருக்கும் சொல்லிட்டு குர்ஆன் இந்த வசனத்தை ஓதி காட்டுறாரு. அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வநஹ அன்-நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. யார் நஃப்ஸ கட்டுப்படுத்தி கொண்டு அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் வாழ்வாரோ அவருக்கு சுவர்க்கம் தான் ஒதுங்கக்கூடிய இடமாக இருக்கும் என்ற வசனத்தை ஓதி காட்டுறாங்க. எனவே இந்த நஃப்ஸுக்கு உதாரணம் சொல்லுவாங்க, அந்நஃப்ஸு கத்துஃபிலி இன் தஹ்மிலுஹு ஷப்பாலா ஹுப்பிர் ரவாயி வைன் தஹ்திமுஹு எம்பத்திமி. இந்த நஃப்ஸுக்கு உதாரணம் எப்படி என்று சொன்னா, பால் குடிக்கக்கூடிய பிள்ளையை போலயா, பால் குடிக்கக்கூடிய பிள்ளைக்கு வந்து சின்ன வயசிலேயே அந்த தாய் பால் குடிய மறக்க வைக்கலையாம், அந்த பிள்ளை வாலிபனானாலும் தாயிடத்துல பால் தங்கப்பார். இதே மாதிரி இந்த நஃப்ஸு வந்து அது கேட்கறதே எல்லாம் நாங்க கொடுத்து பழகிட்டோம் என்று சொன்னா, எங்களுக்கு அல்லாஹ் விரும்புகிறபடி, அல்லாஹ்வுடைய ரசூல் விரும்புகிறபடி எங்களுக்கு வாழ்றதுக்கு அது தடையாக இருக்கும். எனவே அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான், அம்மா உபரி நஃப்ஸி இன்ன நஃப்ஸல் அம்மாரது மிஸ்ஸு, மோசமான விஷயங்கள்ல ஏவக்கூடியதான் இந்த நஃப்ஸு என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். எனவே நாங்க நஃப்ஸை கட்டுப்படுத்தி, ஆசையை கட்டுப்படுத்தி நாங்க வாழ பழகணும். அவர் இப்படி வாழ்றார், இவர் இப்படி வாழ்றாரு, அவர் இப்படி வீடு கட்டுறாரு, அவர் இப்படி வீடு கட்டிருக்கிறாரு, அவங்க இப்படி உடுப்பு வாங்கியிருக்கிறாங்க, இவங்க இப்படி உடுப்பு வாங்கியிருக்கிறாங்க, அவங்க இப்படி நகை போட்டிருக்கிறாங்க, இவங்க இப்படி நகை போட்டிருக்கிறாங்க என்பதற்காக வேண்டி நாங்களும் இப்படி செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் உண்டு. சஹாபாக்களுடைய தன்மைகளை பத்தி, சஹாபாக்களுடைய சிஃபத்துகளை பத்தி அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்லக்குள்ள சொல்றாங்க, சஹாபாக்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா, அமக்கும் இல்மன் அக்கல்லுகும் தக்கல்லுகன். சஹாபாக்கள் ஆழமான அறிவு படைத்தவங்க, அக்கல்லுகும் தக்கல்லுகன் வெளிப்பகட்டு இல்லாதவங்க. வெளிப்பகட்டு, வெளிப்பகட்டு என்ன அர்த்தம், இவர்த்த இல்ல, இவர்த்த இல்ல, ஆனா தான் இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்வது. உதாரணத்துக்கு ஒரு ஆள்கிட்ட வந்து ஒரு நாளைக்கு ஒரு 500 சிதவழிக்கிறதுக்கு தான் பணம் இருக்கு, சக்தி இருக்குன்னு சொன்னா, இவர் கஷ்டப்பட்டு ஒரு 2000, 3000, 4000 அதை சிதவழிக்கிறதுக்காக தன்னை வருத்தப்படுத்திக் கொண்டு, கஷ்டப்படுத்திக் கொண்டு. ஒரு ஆளுக்கு வந்து சாதாரணமான முறையில கல்யாணம் முடிச்சு கொடுக்கறதா வசதி இருக்கு, இவர் ஊருக்கு பேருக்கு காட்டுறதுக்காக வேண்டி, ஊருக்கு பேருக்கு காட்டுறதுக்காக வேண்டி அங்க கடன் எடுத்து, இந்த கடன் எடுத்து, அவட்ட வட்டிக்கு வாங்கி, இவட்ட இரவல் கேட்டு, இவட்ட கேட்டு போய். இது சஹாபாக்களுடைய தன்மை இல்லை. அல்லாஹ் ஒரு ஆளுக்கு கொடுத்திருக்கிறானா, அல்லாஹ் ஒரு ஆளுக்கு கொடுத்திருக்கிறானா, அதை அனுபவிச்சுட்டு போகட்டும். அப்படி இல்லையா, சஹாபாக்கள் யார்கிட்ட எதையும் கேட்டு போக மாட்டாங்க. எதை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானோ அதை புரிஞ்சுக்கொண்டு வாழ்றதுக்கு பேரு தான் கலாகத். அல்லாஹ் எனக்கு எதை தந்திருக்கிறானோ அதை புரிஞ்சுக்கொண்டு வாழ்றதுக்கு பேரு தான் அல்லாஹ் எனக்கு தீர்ப்பு செஞ்ச விஷயத்தை நான் புரிஞ்சிக்கொண்டேன் என்பதுடைய அடையாளமாக இருக்கு. எனவேதான் மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களோட வாழ்க்கையில எல்லா காலகட்டத்திலும் பொதுவாக நடுத்தரமான விஷயத்தை நாங்கள் கையாளணும். மிச்சம் ஆடம்பரத்துக்கு போயிட்டு கூடாது, மிச்சம் இருந்து கொண்டோ அதுல கஞ்சத்தனம் காட்டுற தன்மையும் ஆயிடக்கூடாது. அல்லாஹு தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல மூமின்களை பற்றி சொல்லக்குள்ள சொல்றான், வல்லதீன இதா அன்ஃபகூ லம் யுஸ்ரிஃபூ வலம் யக்துரூ வகான பைன தாலிக கவாமா. மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னா, அவங்க வீண்டனையும் செய்யவும் மாட்டாங்க, மிச்சம் கஞ்சத்தனம் காட்டி கொள்ளவும் மாட்டாங்க, ரெண்டுக்கும் மத்தியில நடுத்தரமான முறையில இருந்து கொள்வாங்க. இது மூமிங்களுடைய அடையாளம் சொல்லலாம். அல்லாஹ்வுக்கு இஸ்ராப் இந்த வீண் விலையும் பிடிக்காது. அல்லாஹ் சாப்பிடறதுக்கு, உண்றதுக்கு, பருகிறதுக்கு அனுமதி தந்திருக்கிறான், ஆனா வீண் விலையை செய்யறதுக்கு அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லை. பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டாங்க,
நீங்க உண்ணுங்கள், நீங்கள் பருகுங்கள், வலாத்து சிரிப்பு, நீ இஸ்ராப் செஞ்சிடாதீங்க, நீங்க வீண்டிரையம் செய்யாதீங்க. காரணம் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீ, வீண்டிரையம் செய்யக்கூடியவங்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான், அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அல்லாஹுடைய மஹப்பத்து அவங்களுக்கு ஏற்பட மாட்டான் என்று பரிசுத்தமான குர்ஆன் சொல்றது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான், இன்னல் முபத்திரீன் கானு இஹ்வான ஷயாத்தீன். யார் வீண்டிரையம் செய்வாங்களோ, யார் தேவையில்லாத முறையில செலவழிப்பாங்களோ, அவங்க ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்று பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்லிக்கிறான். ஷைத்தானுடைய சகோதரர்கள் இன்னல் முபத்திரீன், யாரு தேவையில்லாம வீண்டிரையமாக அளவுக்கதிகமாக செலவழிப்பாங்களோ, அவங்க ஷைத்தானுடைய சகோதரர்களாக இருக்கிறாங்க என்று பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்லிக்கிறான். எனவே எங்களை வாழ்க்கையில தேவைக்கு நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளணுமே தவிர, உலகம் வந்து வாழ்ற இடம் அல்ல, உலகம் வந்து வாழ்ற இடம் அல்ல, வாழ்க்கையை தயாரிக்கிற இடம். மௌத்துக்கு பின்னால் ஸ்வர்க்கம் தான் நாங்கள் வாழ்ற இடம். எனவே பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்றார், நாளை கியாமத்துடைய நாளையில ஒரு மனிதனுக்கு முன்னால நரகத்தை கொண்டு வரப்படுவான். அந்த நேரத்தில் அவன் சொல்லுவாராம் வந்து, மனுஷன் நினைச்சு பார்ப்பான், அடே இந்த வாழ்க்கையை வீணாக்கி போட்டேனே, இந்த வாழ்க்கையை வீணாக்கி போட்டேனே. அந்த நேரத்தில் அவன் சொல்லுவானான், என்னுடைய வாழ்க்கைக்காக வேண்டி நான் உட்படுத்தி அனுப்பியிருந்தா எவ்வளவு நல்லா இருக்குமே என்று சொல்றான். உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, அவனுக்கு எப்ப உண்மையான ஹயாத்து, உண்மையான வாழ்க்கை விளங்குதுன்னு சொன்னா, மௌத்துக்கு பின்னால நரகம் அவனுக்கு முன்னால கொண்டு வரப்பட்ட நேரத்துல தான் அவனுக்கு எது உண்மையான ஹயாத்து, அது எது போலியான ஹயாத்து என்பது விளங்குது. எனவே துன்யாவுடைய வாழ்க்கை என்பது மனசை லயிக்கக்கூடிய இடம் அல்ல, மனசை லயிக்கக்கூடிய இடம் அல்ல. எனவேதான் நாங்கள் பெரியார்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம், சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அவன் மௌத்தாகிற மட்டுக்கும், கடைசி கட்டத்துக்குல சக்கராத்த அடையிற மட்டுக்கும் அவங்க உலகத்தை வெறுத்து அந்த அல்லாஹ் என்ன எந்த நிலையில பொருந்தி கொள்வான் என்பதுதான் அவங்க யோசிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. உமர் அலி அல்லாஹு தாலானவங்க ஹலீஃபா, உமர் அலி அல்லாஹானவங்க சுவர்க்கத்தை கொண்டு நண்பராக சொல்லப்பட்ட ஒரு சஹாபி, மிக முக்கியமான சஹாபி. இப்ப அவங்களுக்கு சக்கராத்துடைய நேரம் வருகிறது. அட மகன் அப்துல்லா இந்த உமர் அலி அல்லாஹு தாலானு மடியில தகப்பன தலையை வச்சிருக்கி, சொன்னாங்க மகனே என்னுடைய தலையை தூக்கி இதை கீழே போட்டுடும், கீழே வச்சு தரையில வச்சிடு அப்படின்னு சொல்லி. மகன் என்ன செய்யறாரு, முட்டுக்கால், அதாவது மகனை மடியிலிருந்து முட்டுக்கால வைக்கிறாரு. இல்ல, என் தலையை கீழே வச்சிரு, கீழே வச்சிரு, வச்சு போட்டு சொன்னாங்க, உமரே அல்லாஹ் உன மன்னிக்காட்டி உனக்கு நாசம் உண்டாகட்டும். அதுக்கு பிறகு சொன்னாங்க, மகனே நான் உனக்கு இந்த வசியத்தை செய்ய போகிறேன், அந்த வசியத்தை நீ கட்டாயம் அமல்படுத்தணும். என்னது, நான் மூத்தானதுக்கு பிறகு எனக்கு நீங்க புதிய ஆடைகளை கொண்டு கஃபன் செய்யக்கூடாது, சாதாரணமான ஆடையை கொண்டு நான் கஃபன் செய்யணும். ஏன் தெரியுமா, நான் ரெண்டு மனிதர்கள் ஒருவனாக இருப்பேன், ஒன்று நல்லவனாக இருப்பேன், இல்லாட்டி கெட்டவனாக இருப்பேன். நான் நல்லவனாக இருந்தா நீங்க எந்த ஆடையை எனக்கு அணிவிக்கிறீங்களோ அதை விட சிறந்த ஆடையை அல்லாஹ் எனக்கு அணிவிப்பான். நான் கெட்டவனா இருந்தேன் சொன்னா இந்த ஆடையும் அல்லாஹ் என்ன கலட்டி எடுத்து போட்டுருவான். சொன்னாங்க, மகனே எனக்கு நீங்க கபரு தோண்டக்குள்ள மிச்சம் பெருசா தோண்டினவாரா, சாதாரணமா தோண்டிடுங்கோ. காரணம் என்ன தெரியுமா, நான் நல்லவனா இருந்தா அல்லாஹ் கண்ணு கட்டிய தூரம் கபரு விசாரமாக்குவான். நான் கெட்டவனா இருந்தா என்னுடைய விழா அடுத்த விழாவோட நெருக்கிற மட்டுக்கும் அல்லாஹ் இந்த கபர் அப்படியே நெருக்கமாக்கி போட்டுருவான். எனக்கு சாதாரணமா கபரு தோண்டி கொள்ளுங்க. பிறகு சொன்னாங்க, மகனே இதை ஜனாதா கொண்டு போற நேரத்துல நீங்க வேகமா கொண்டு போகணும். காரணம் என்ன தெரியுமா, நான் நல்லவனா இருந்தா எனக்கு நல்லா சுவர்க்கத்தை தயாரிச்சு வச்சிருப்பான், பாக்கியங்களை தயாரிச்சு வச்சிருப்பான், அதன் பக்கம் என்னை வேகமா கொண்டு போய் சேர்த்துருங்கோ. நான் கெட்டவனா இருந்தா ஏன் நீங்க கெட்ட மனுஷனை அவனை தோல்ல சுமந்துட்டு போறீங்க, அப்படி அவனை கொண்டு போய் அப்படியே அப்படியே எரிஞ்சு போட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. தாய்மார்களே, சகோதரிகளே, உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு இவ்வளவு அந்தஸ்து அடைஞ்சு சஹாபியே தன்னுடைய இறுதி முடிவை பத்தி இப்படி பயந்து கொண்டிருந்தாங்க என்று சொன்னா, நாங்க எந்த அளவுக்கு எங்கட வாழ்க்கையில பயந்து கொண்டு வாழணும். எனவேதான் எங்கட வாழ்க்கையில நாங்க யாரு போல வாழணும்னு எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு யஹூதி இந்த நஸ்ரானி எங்களுக்கு முன்மாதிரி இல்லை.
நாளை கியாமத்துடைய நாளையில எங்களோட சொந்த கணவனையும் எங்களை கண்டு ஓடுவாங்க, சொந்த பிள்ளையில எங்களை கண்டு ஓடுவாங்க, எங்களோட தாயின் தகப்பனும் எங்களை கண்டு ஓடுவாங்க. எங்களுக்கு அந்த நாளையில எங்களுக்கு உதவி செய்யக்கூடியது அல்லாஹ், எங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியது நாங்கள் செஞ்ச அமல்கள் மட்டும்தான். எனவே எங்களுக்கு ஒரு திட்டம் போட்டு நாங்கே வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும். எனவே உண்மையான வெற்றி என்பது மூத்துக்கு பின்னால் அந்த வாழ்க்கையில வெற்றி தான். எனவே அந்த வெற்றி அமைஞ்சு கொள்ளக்கூடிய முறையில துன்யாவில எங்களை வாழ்க்கையை நாங்கள் அமையக்கணும். துன்யா பொறுத்தவரை என்று சொல்லுவாங்க, துன்யாவுக்கும் ஒரு மனுஷனுக்கும் எப்படிப்பட்ட தொடர்பு இருக்கணும்னு சொன்னா, கப்பலையும் தண்ணியையும் போல இருக்கணும், கப்பலையும் தண்ணியையும் போல இருக்கணும். கப்பல் போவதற்கு தண்ணி தேவை, கடல் தேவை. ஆனா அந்த கடல் தண்ணி கப்பலுக்கு கீழே தான் இருக்கணும். எப்பொழுதும் கீழே இருக்க வேண்டிய தண்ணி கப்பலுக்குள்ள வர ஆரம்பிச்சிருமோ அந்த கப்பலும் தாண்டு போய் அந்த கப்பலுக்கு உள்ளவர்களும் தாண்டு போய் தருவாங்க. இது போல நாங்க அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நோக்கி, சுருக்கத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். உலகமண்ட கடல்ல எங்களுக்கும் இந்த உலகத்துக்கு எப்படி சம்பந்தம் இருக்கணும் சொன்னா, கப்பலுக்கும் தண்ணிக்கும் உள்ள தொடர்பு கொண்டுதான். இந்த துன்யா வந்து எங்களை நர்சுக்குள்ள வர ஆரம்பிச்சிடும் சொன்னா, நாங்க உள்ளுக்குள்ள எடுத்துட்டோம் சொன்னா, அந்த கப்பலுக்குள்ள தண்ணி போய் அழிஞ்சு போற மாதிரி அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்களுக்கு ஆபத்தாண்டிலும் ஏற்பட்டுடும். எனவே இந்த சங்கியான ரமலானுடைய மாதம் இப்படியான விஷயங்களை படிச்சு கொண்டதுக்காக வேண்டித்தான் எங்களுக்கு வந்திருக்கு. இந்த ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறது எங்களோட வாழ்க்கையில தக்குவா உண்டாகிறதுக்காக வேண்டி, எங்களோட வாழ்க்கையில ஒரு இறையச்சத்தை, ஒரு பக்திய, அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த சிந்தனைய நாங்க உண்டாக்கி கொண்டதுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் இந்த சங்கியான ரமலானுடைய மாதத்தை தந்திருக்கிறார். எனவே இந்த வாழ்க்கையில நாங்க முயற்சி செஞ்சு எங்களோட வாழ்க்கையில எல்லா துறைகளிலும் எல்லா கோணங்களிலும் நாங்க தக்குவா உண்டாக்கணும். எங்களோட ஈமான்ல வளர்ப்பு உண்டாக்கணும், எங்களோட இபாதத்துகள்ல பக்குவத்தை உண்டாக்கணும், எங்களோட குடுக்கல் வாங்கல நாங்க பக்குவத்தை உண்டாக்கணும், எங்களோட குடும்ப வாழ்க்கையில நாங்க எங்களுடைய பக்குவத்தை தக்குவா உண்டாக்கி கொள்ளணும், எங்களோட அஹ்லாக்கன்னு சொல்லக்கூடிய எங்களுடைய சமூக வாழ்க்கையில நாங்க எங்களோட அஹ்லாக்களை சீராக்கி கொள்ளணும், அடுத்தவங்களை மதிக்கணும், விட்டு கொடுக்கணும். சொல்லுவாங்க அஹ்லாக்களுடைய கிரீடம் நாலு விஷயங்கள் இருக்கு. ஒன்று, யாரு எங்களுக்கு அநியாயம் செய்கிறாரோ அவரை நாங்கள் மன்னிக்கணும். யாரு சொந்த பந்தங்களை உறவை துண்டிச்சு வாழ்றாரோ அவரோட சேர்ந்து வாழணும். யாரு எங்களுக்கு தராம அவரு மட்டும் அனுபவிச்சு கொண்டிருக்கிறாரோ அவருக்கு நாங்கள் கொடுக்கணும். யாரு எங்களுக்கு தீங்கு செய்கிறாரோ அவருக்கு நாங்கள் நன்மை செய்யணும். சொல்லுவாங்க இந்த நாலு விஷயங்களும் அஹ்லாக்கினுடைய கிரீடங்களாக இருந்து கொண்டிருக்கு. ஒருவர் எங்களுக்கு அநியாயம் செய்கிறார், அவரை மன்னிக்கிறது. எங்களுக்கு தராம இருக்கிறார், அவருக்கு நாங்க கொடுக்கிறது. எங்களோட சேர்ந்து வாழாம இருக்கிறார், நாங்க அவருக்கு அவரோட சேர்ந்து வாழ்றது. எங்களுக்கு அவர் தீங்கு செய்கிறார், நாங்க அவருக்கு நன்மை செய்யறது. இதான தாய்மார்க்கு சகோதரி, இப்படியான தன்மைகள் மூலமாக, இப்படியான அஹ்லாக்கின் மூலமாக நாங்க இப்படிப்பட்ட நிலையை அடைவோம்னு சொன்னார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொன்னாங்க, இன்னல் முஃமினு லயுதரிக்கு பிஹுஸ்னி குலகி தரஜத ஸாயிமுல் காயிம். ஒரு மனிதன் அவன் நல்ல அஹ்லாக்கின் மூலமாக பகல் நேரத்தில் நோம்பு நோட்டு, இரவு நேரத்தில் நின்று வளர்ந்து கூடிய ஒரு மனிதனுடைய அந்தஸ்தை அடைஞ்சு கொள்வான் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிறாங்க. எனவே நாங்கள் எங்களை அஹ்லாக்கை சீராக்கி கொள்ளணும், எங்களை கணவன்மாரை மதிக்கணும், எங்களோட பிள்ளைகளை மதிக்கணும், பக்கத்து வீட்டுக்காரர்களை மதிக்கணும். நாங்கள் யாருடைய குறையை பார்க்கறதில்லை, யாரையும் விமர்சிக்க போறதில்லை. அல்லா எங்களுக்கு ரெண்டு கண்ணை தந்திக்கிறது, ஒரு கண்ணால மற்றவர்களுடைய நிலவை பார்க்கணும், ஒரு கண்ணால எங்களை குறையை பார்க்கணும். உலகத்தில் முழு பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா, ஒரு கண்ணால மற்றவங்களுடைய குறையை பார்க்கிற, ஒரு கண்ணால எங்களை நிலவை பார்க்கிற. சொந்த பிரச்சனையா இருக்கலாம், வீட்டு பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது நாட்டு பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது சர்வதேச பிரச்சனையாக இருக்கலாம், அனைத்து பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணம் என்னடா, ஒரு கண்ணால மற்றவங்களுடைய குறைய பார்க்கிற, ஒரு கண்ணால எங்களை நிலவை பார்க்கிற. எனவே நாங்கள் எப்படி இந்த நிலைமையில வாழ்ந்து கொண்டிருப்போமோ அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்களுக்கு ஒரு ஐக்கியமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை உண்டாகாது. எனவே வந்து மேலான தாய்மார்கள் சகோதரர்களே, எங்களை அஹ்லாக சீராக்கணும். எத்தனை அந்நிய மக்களோட நாங்கள் பழகிறோம். இன்னைக்கு சொல்றாங்க, இஸ்லாம் என்பது ஒரு அழகான பூந்தோட்டம், அதனுடைய முட்கம்பிகளாக இருப்பது முஸ்லீம்கள் தான் சொல்றாங்க. இன்றைக்கு இஸ்லாத்துக்கு வருவதற்கு, அந்நிய மக்கள் இஸ்லாத்துக்கு வருவதற்கு தடையாக இருப்பதே எங்களோட முஸ்லீம்கள் தான். எனவே நாங்கள் எங்களை அஹ்லாக சீராக்கணும், எங்கள் குளங்களை சீராக்கணும். எங்களோட வாழ்க்கையில ஒரு நடுத்தரமான, ஒரு எளியமையான போக்கை
நாங்க வறுமை என்பது வேற, எளிமை என்பது வேற. வறுமை என்பது வேற, எளிமை என்பது வேற. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வறுமையா வாழ்றதுக்கு விரும்பல, ஆனா எளிமையா வாழ்றது விரும்பி இருக்கிறாங்க நபி அவங்க. எளிமையாக சொன்னாங்க, நபி அவங்களுடைய வாழ்க்கைக்கும் யூத நசாராக்களுடைய வாழ்க்கைக்கும் மூணு வித்தியாசம் இருக்கு. நபியாவோட வாழ்க்கையில மூணு விஷயம் இருக்கும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், அவங்களோட திருமணமா இருக்கட்டும், குடுக்கல் வாங்கலா இருக்கட்டும், உன்னல் பருகலா இருக்கட்டும், அவங்க 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 உடுக்கக்கூடிய உடுப்புகளா இருக்கட்டும், அவங்க வசிக்கக்கூடிய வீடா இருக்கட்டும், அதுல மூணு விஷயம் இருக்கும். ஒன்று எளிமை இருக்கும், ரெண்டாவது சிக்கனம் இருக்கும், மூணாவது சுத்தம். அதான் ஒன்று சொன்னாங்க, ஒன்று வந்து வெக்கம் இருக்கும், ரெண்டாவது சுத்தம் இருக்கும், மூணாவது சிக்கனம் இருக்கும். ஒன்று வெக்கம், ரெண்டாவது சுத்தம், மூணாவது சிக்கனம் இருக்கும். அதே நேரத்தில் யஹூதி நசாராக்களுடைய எந்த ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்தாலும் அங்க முதலாவது வெக்கம் கட்ட தன்மை இருக்கும். ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து கொண்டு அங்க வெக்கத்துக்கு வெக்கத்தை சீர்குலைக்கக்கூடிய அடிப்படையான விஷயங்கள் தான் அங்க நடக்கும். ரெண்டாவது சுத்தம் இருக்காது, அசுத்தம் இருக்கும். மூணாவது அங்க ஆடம்பரம் இருக்கும். எனவே நபியாவுடைய வாழ்க்கைக்கும் யஹூதி நசாராக்களுடைய வாழ்க்கைக்கும் எந்த ஒரு விஷயத்தை நீங்க எடுத்து பார்த்தாலும் இந்த மூணு விஷயம் பிரதானமான அடிப்படையாக இருக்கும். நபியவுடைய வாழ்க்கையில வெக்கம் இருக்கும், இரண்டாவது சிக்கனம் இருக்கும், மூணாவது சுத்தம் இருக்கும். யஹூதி நசாராக்களுடைய வாழ்க்கையில இந்த மூணு விஷயத்துக்கும் மாற்றமான விஷயங்கள் தான் இருக்கும். எனவே எங்களுக்கு முன்மாதிரி இந்த யஹூதி நசாராக்கள் அல்ல, எங்களுக்கு முன்மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூலும் சங்கைக்குரிய சஹாபாக்களும். எனவே எங்களோட வாழ்க்கையில எங்களோட உடை, நடை, பாவனை, எங்களுடைய சிந்தனை அனைத்திலும் அன்பு செல்லமாக வரைய செல்லமாக எந்த வழிகாட்டல் எங்களுக்கு தந்திருக்கிறாங்களோ அதை நாங்க அடைந்து கொண்டோம் சொன்னா நாளைய கியாமத்துடைய நாளையில அந்த நபியவங்களோட அந்த நபியவங்க சஹாபாக்களோட ஒன்றாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவான் என்பதில் இந்த சந்தேகமே கிடையாது. இல்லாமல் அல்லாஹ்வுக்கு மகான் கொண்டாரா இந்த சங்கையான ரமலானுடைய மாதத்தை நல்ல முறையில பயன்படுத்தி அந்த தக்வாவை அடைஞ்சி அல்லாஹ்வுடைய அன்பையும் மரணையும் அடைந்த கூட்டத்தில் எங்கள் அனைவர்களையும் வாக்கிப்பானாக. ஆமீன் ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.